سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد أعوذ بالله من الشيطان أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه بسم الله الرحمن الرحيم قاف والقرآن المجيد بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ إلا فهلهم فهلتهم எங்களை படைத்து உணவளித்து நேர் வழிகாட்டி அந்த நேரான வழியில் செலுத்திக் கொண்டிருக்கும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமானது. சாந்தியும் சமாதானமும் சலவாத்தும் சலாமும் இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் தாபியீன்கள் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد إسلاتين قدميه الأيند இந்த ஐந்து கடமைகளையும் இந்த சத்தியத்தில் இருக்கக்கூடிய எங்களுக்கும் வேறு அமைப்புகள் பிரிவுகளுக்கும் பெரும் வித்தியாசங்கள் காணப்படுகின்றன. நபி அவர்கள் கொண்டு வந்த அந்த முதலாவது கலிமா அவர்களிடத்தில் அதே போன்று இல்லை, தொழுகை இல்லை, ஜக்காத்து இல்லை, ஹஜ்ஜி இல்லை, நோன்பும் இல்லை. இந்த ஐந்தையும் அவர்கள் தங்களுடைய மதுஹபுகள் எப்படி எழுதி வைத்திருக்கின்றார்களோ, மதுஹபுடி இமாம்கள் என்ன சொல்லி இருக்கிறார்களோ அதைத்தான் அவர்கள் பின்பற்றுகிறார்கள். இந்த சத்தியத்தில் இருக்கக்கூடிய நாங்கள் குர்ஆன் ஹதீஸ் என்ன சொல்கின்றதோ அதன் பிரகாரம் நாங்கள் அமல் செய்கின்றோம். இதனால் எங்களுக்கும் அவர்களுக்கும் பெரும் வித்தியாசம் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இப்போது ஐந்து கடமைகளில் ஒன்றான இந்த நோன்பு மாதத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த நோன்பை எடுத்து நீங்கள் பார்த்தால் இந்த நோன்பில் இருக்கக்கூடிய அமல்கள் நாங்கள் குர்ஆன் ஹதீஸின் படி செய்கிறோம். அவர்கள் தங்களுடைய மதுஹபுகள் இயக்க தலைவர்கள் சொல்லுகின்ற பிரகாரம் செய்கின்றார்கள். இதனால் பெரும் வித்தியாசங்கள் காணப்படுகின்றன. இருப்பதே இல்லாமல் ஆக்கி இல்லாதவைகளை இந்த ரமலானுக்குள் புகுத்தி வைத்திருக்கிறார்கள். அதை சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். இந்த ரமலானில் எங்கு பார்த்தாலும் மார்க்க சொற்பொழிவுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ரேடியோவை எடுத்தால் காலையிலிருந்து இரவு வரை சஹர் நேரமும் கூட இந்த மார்க்க சொற்பொழிவுகள் நடைபெறுகின்றன. அவைகளை எடுத்து பார்த்தால் 150 உண்மைகளும் 50 பொய்களும் காணப்படுகின்றன. அவர்களுடைய சொற்பொழிவுகளில் நடைபெறக்கூடிய இந்த விடயங்களில் உள்ள பிழைகளை மட்டும் நான் சுட்டிக்காட்டுகின்றேன். சூமு தசெஹூ, நோம்பு பிடியுங்கள், உங்களுக்கு அது நோய்க்கு நிவாரணம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சொல்லுவார்கள். இது சஹீஹான ஹதீஸ் அல்ல. இந்த ரமலானை மூன்றாக பிரிப்பார்கள். முதல் 10 ரஹ்மத், நடுப்பத்து மஃபிரத், கடைசி 10 இத்துக்குன் மினன்னார், நரக விடுதலை என்று எல்லா உலமாக்களும் பேசி வருகிறார்கள். இதுவும் சஹீஹான ஹதீஸ் அல்ல. ரஹ்மத்து எப்போதும் இருக்கிறது, மஃபிரத்து எப்போதும் இருக்கிறது, நரக விடுதலையும் எப்போதும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் ரமலானை பற்றி வந்திருக்கக்கூடிய சஹீஹான ஹதீஸ், சுவனத்தின் வாயில்கள் மூடப்படும், திறக்கப்படும், நரகத்தின் வாயில் அடைக்கப்படும். இது விசேஷமாக இருந்து ஒரு விளக்கம் விளங்குகின்றது. அதிகமானவருடைய பாவங்களை மன்னித்து சுவர்க்கத்துக்கு அனுப்புகிறான், நரகவாசிகளாக இருக்கக்கூடியவருடைய பாவங்களை மன்னித்து நரகத்திலிருந்து விடுதலையாக்குகிறான். இந்த கடைசி 10 நரகத்தின் விடுதலை என்று வந்திருக்கக்கூடிய இந்த ஹதீஸ், இது லஈஃபான ஹதீஸ், எல்லா உலமாக்களும் சொல்லுகின்றார்கள். மூன்றாவது, குத்திபா அலைக்கும் சியாம் என்ற ஆயத்தை ஓதுவார்கள். அதில் லஅல்லக்கும் தத்தக்கும், நீங்கள் அல்லாவே அஞ்சி நடப்பதற்காக நோன்பை கடமையாக்கியிருக்கிறான் என்பதை சொல்லுவார்கள். அது சரி. அதே நேரத்தில் இதற்கு இன்னொரு கருத்தும் இருக்கிறது, பொருத்தமானது. தத்தக்கூனுக்கு 2 கருத்து. ஒன்று, நீங்கள் தக்குவாதாரிகள், பயபக்தி உடையவர்களாக ஆகுவதற்காக நோன்பை கடமையாக்கியிருக்கிறான். இன்னொரு கருத்து இருக்கிறது, தத்தக்கூன் உங்களை நீங்கள் காத்துக்கொள்வதற்காக, எதிலிருந்து, நரக நெருப்பிலிருந்து. இதற்கு சஹீஹான ஹதீஸும் ஆதாரமாக இருக்கிறது. அஸ்ஸௌமு ஜுன்னத்துன், நோன்பு கேடயம். எப்படி யுத்தத்தில் எதிரிகளிலிருந்து வரக்கூடிய அந்த ஆயுதங்களை இந்த கேடயம் தடுக்கின்றதோ, அதே போன்று நரகத்திற்கு போக விடாமல் நோன்பு தடுக்கும். எனவே இந்த தத்தக்கூன் என்பதற்கு நீங்கள் தக்குவா உடையவர்களாக ஆகுவதற்கு என்ற கருத்தும் இருக்கிறது, உங்களை நீங்கள் நரகத்திலிருந்து காத்துக் கொள்வதற்கு என்ற கருத்தும் இருக்கிறது. இதை யாரும் சொல்வதே இல்லை. இதை விட்டுவிட்டு சுயமாக அவர்கள் ஒரு இன்னொரு கருத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். நோன்பை ஏன் அல்லாஹ் கடமையாக்கினான் என்றால், பணக்காரர்கள் ஏழைகளின் இந்த பசியை உணர்ந்து கொள்வதற்கு கடமையாக்கியிருக்கிறான் என்று பரவலாக சொல்லுவார்கள். குர்ஆன் ஹதீஸில் இப்படி இல்லை. இது மனிதர்களால் உருவாக்கி கொண்ட கருத்து. சரி, இது சரியா என்று பார்த்தால் இது முற்றிலும் பிழையானது. ஏனென்றால், பணக்காரன் ஏழைகளின் பசியை உணர்ந்து அவர்களுக்கு செலவு செய்வதற்குத்தான் நோன்பை கடமையாக்கியிருக்கிறான் என்பது சரியாக இருந்தால், அவன் வாழ்க்கையிலே ஒரு நோன்பு பிடித்தால் போதும், விளங்கிவிடும் பசியின் கொடுமை. ஒவ்வொரு வருடமும் பிடிக்க வேண்டிய அவசியமில்லை. இரண்டாவது, ஏழைகளுக்கு தேவையப்படாத நோன்பு, அவர்கள் ஏற்கனவே பசியிலே தான் இருக்கிறார்கள். அவர்கள் திரும்ப நோன்பு பிடித்து பசியை உணர்ந்து என்ன செய்ய போகிறார்கள்? பணமில்லை செலவு செய்ய. எனவே ஏழைகளுக்கு நோன்பு தேவையில்லை என்று வரும். எனவே இப்படி குர்ஆன் ஹதீஸில் இல்லாத விடயங்களை மார்க்கத்திலே நுழைப்பதனால் வரக்கூடிய பாரதமான விளைவுகள் தான் இவைகள். இந்த கேளிகளுக்கு அவர்கள் என்ன பதில் சொல்லுவார்கள்? எனவே சத்தகூன் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இதற்கு இரண்டு கருத்து. ஒன்று, இறையச்சம் உடையவர்களாக மாற நோன்பில் அதிகமான அமல்கள் செய்யப்படுகின்றது, தக்குவா உருவாகும், அதில் சந்தேகமில்லை. அத்தோடு இந்த நோன்பு நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கக்கூடிய கேடயமாகவும் இருக்கிறது. இதைத்தான் நாங்கள் சொல்ல வேண்டும். நாலாவது விடயம், சஹர் பஜருடைய அதானுக்கு சுமார் ஒரு அரை மணி நேரம் நாங்கள் வைத்திருக்கின்றோம். இதுதான் சரி. ஆனால் பிரிவுகளில், கலண்டர்களில் அரை மணி நேரத்துக்கு முன்னால் சஹர் முடிந்து விடுகிறது என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். 4:30 பஜருடைய அதான் என்றால் 4 மணிக்கு சஹர் முடிந்துவிடும் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். உண்மையில் சஹர் ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தை முடிவாக எழுதி வைத்திருக்கிறார்கள். இதுவும் இஸ்லாத்துக்கு முரணானது. 5வது விடயம், சஹருக்கு சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது ஃபஜருக்கு அதான் சொல்லிவிட்டால் அந்த உணவை வாந்தி எடுக்க வேண்டும் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள், சொல்லுகின்றார்கள். ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுகின்றது? சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது பாங்கு சொல்லிவிட்டால் அந்த பாத்திரத்தை கீழே வைக்காதீர்கள், நீங்கள் ஆரம்பித்ததை முடித்து விடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதுதான் இஸ்லாம். அவர்கள் இதற்கு மாற்று கருத்தில் இருக்கிறார்கள். ரமலானில் குளம், ஆறு, கடல் இவைகளில் தாண்டு குளிக்க கூடாது, வாசனை போடக்கூடாது, சுருமா போடக்கூடாது என்பது மதுஹபுகளின் சட்டம். ஆனால் குர்ஆன் ஹதீஸில் இதை பற்றி எந்த ஒரு தடையும் கிடையாது. 7வது, ரமலானில் 27 வந்து விட்டார், அதை லைலத்துல் கதர் என்று அவர்கள் சொல்லி அதிலே கொண்டாட்டம் நடத்துவார்கள். இதற்கு குர்ஆன் ஹதீஸில் ஆதாரம் இல்லை. கடைசி 10 லைலத்துல் கதர் ஒத்தையிலே வரும், எப்போது என்று தெரியாது, மறைக்கப்பட்டு விட்டது. ஆனால் இவர்கள் 27 அண்டைக்கு 27 வகையான கீரை வகைகள் போட்டு ஒரு கஞ்சி காய்ச்சி பகருவார்கள். இது ஒரு மூட நம்பிக்கை, இது இஸ்லாத்தில் இல்லை. இதே போன்று ரமலானில் நியத்து வைப்பார்கள், நபைத்து சௌமகதின் அன் அதாயி ஃபர்லி ரமலான ஆதிஹி சனத்தி லில்லாஹி தஆலா, இந்த வருடத்தில் ரமலான் மாதத்தில் ஃபர்லான நோன்பை அதாவாக நாளை பிடிக்க நியத்து வைக்கிறேன். இது ஏன் இவர்கள் இதை செய்கிறார்கள் என்றால், இவர்கள் பின்பற்றுகின்ற 4 மதுஹபுகளிலும் நியத்து வைப்பது கடமை, அதை வாயால் மொழிவது சுன்னத்து என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆனால் சுன்னத்து அல்ல, அது பிதுஅத், நோன்பையே பாழாக்கிவிடும். அப்ப 4 மதுஹபுகளை இமாம்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், அவர்களை பின்பற்றுபவர்கள் தங்களுடைய நூல்களிலே இதை எழுதி வைத்திருக்கிறார்கள். இதே உலமாக்களும் சரியாக குர்ஆன் ஹதீஸை ஆய்வு செய்யாமல் சொல்லி பொதுமக்களும் இதை பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இது சுன்னத்து அல்ல, இது பிதஅத். பிதஅத் என்பது இணை வைத்தல். எனவே ஜமாஅத்துல் முஸ்லிமீனை தவிர உள்ள பிரிவுகளில் இந்த நியத்தை சொல்லுகின்றார்களே, அனைவரும் அல்லாவுக்கு இணை வைப்பவர்கள், அவர்களுடைய இந்த நோன்பு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அடுத்தது ஒரு ஹதீஸில் வருகின்றது, இந்த உம்மத்து நலவில் இருக்கும் எது வரைக்கும் என்றால் நோன்பு திறப்பதை துரிதப்படுத்தும் வரை என்று வந்திருக்கிறது. இதை பிழையாக விளங்கிக் கொண்டு சிலர் சூரியன் மறைவதற்கு 4-5 நிமிடங்களுக்கு முன்னாலும் நோன்பு திறக்கிறார்கள், இது பிழை. இந்த ஹதீஸுடைய கருத்து, நோன்பு திறப்பது எப்போது என்றால் சூரியன் மறைந்தவுடன். 6:30 சூரியன் மறைகிறது என்றால் நோன்பு திறக்க வேண்டியதுதான். பாங்கு சொல்வது நிபந்தனை அல்ல, பாங்கு சொல்வது மகரிப் தொழுகைக்கு. எனவே சூரியன் மறைந்ததும் நோன்பை திறக்க வேண்டும். அதற்கு முன்னால் திறப்பது கூடாது. இன்னும் சில கூட்டத்தார் இருக்கிறார்கள் பிரிவுகளில், பேணுதல் என்ற வகையில் சூரியன் மறைந்து 4-5 நிமிடங்களுக்கு பிறகு நோன்பு திறப்பார்கள். அதுவும் ஹதீஸுக்கு முரண். எனவே சூரியன் மறைந்தவுடன் நோன்பு திறக்க வேண்டும், அதான் என்பது நோன்பு திறப்பதற்குரிய நிபந்தனை அல்ல, அது தொழுகைக்குரியது. பள்ளியில் பாங்கு சொன்னாலும் சரி சொல்லாவிட்டாலும் சரி, சூரியன் மறையும் நேரத்தை நாங்கள் சரியாக அறிந்து கொண்டால் நோன்பு திறக்க வேண்டும். இதேபோன்று இன்னொரு பிழை, 11வது பிழை நடக்கிறது. இரவில் தராவீஹ் தொழுகை என்று ஒன்று. இந்த தராவீஹ் என்ற சொல் குர்ஆன் ஹதீஸில் இல்லை, இது பின்னால் உருவாக்கப்பட்ட ஒரு சொல். குர்ஆன் ஹதீஸில் தஹஜ்ஜுத், கியாமுல் லைல், வித்ர் என்றுதான் வந்திருக்கிறது. இது ஆகக்கூடியது 13, குறைந்தது 1 ரகாத். இதுதான் நபி வழி. ஆனால் பிரிவுகளில் 23 தொழுவார்கள். தொழுதுவிட்டு உமர் ஹத்தா மீது ஒரு அபாண்டத்தையும் சுமத்தாட்டுவார்கள். அவர்கள் 23 தொழுவித்தார்கள், தொழுவிக்க வைத்தார்கள். பிறகு இது நல்ல பிதத் என்று சொன்னார்கள் என்றும் ஒரு அபாண்டத்தை சுமத்தி வைத்திருக்கிறார்கள். 23 தொழுவார்கள். இப்போது இன்னொரு பிதத்தை கூட்டியிருக்கிறார்கள். இந்த தராவிய தொழுகைக்கு பிறகு கயாமுல் லைல் என்று இரவையிலே எழுந்து இன்னும் தொழுகிறார்கள். எனவே நபி வழி 13, கூடியது குறைந்தது 1 ரகாத். நபியை விட தக்வாதாரி உலகத்திலே யாரும் இல்லை. அனுமதிக்கப்பட்ட சில விஷயங்கள் இருக்கின்றன, நபியை விட நாம் கூடுதலாக செய்யலாம், ஆனால் இங்கு அனுமதி அப்படி ஒன்றும் இல்லை. எனவே நாங்கள் இந்த 13 நாங்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். இப்படி ஒரு பிழை நடக்கின்றது. அடுத்தது பெருநாள் தொழுகை. ஆண்களுக்கு வேறு, பெண்களுக்கு வேறு. பரவலாக சில குறிப்பிட்ட இடங்களை தவிர, இந்த சத்தியம் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் வந்ததற்கு பிறகு சில இடங்களில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் 98% வீதமான இடங்களில் ஆண்களுக்கு தொழுகை வேறு, பெண்களுக்கு தொழுகை வேறாக நடத்துவார்கள். இது இஸ்லாம் அல்ல, இதுவும் ஒரு பிதஅத்தான காரியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஆண்கள் பெண்கள் அனைவரும் தொழுகை நாம் தொழக்கூடிய முசல்லாவுக்கு செல்லுங்கள் என்றுதான் சொல்லியிருக்கிறார்கள். இப்படி தனியே தொழுவதற்கு எந்த ஆதாரமும் இல்லை, ஆனால் மதுஹபுகளில் ஆதாரம் காணப்படுகின்றது. இதேபோன்று 13வது ஒரு பிழை நடக்கிறது. உலமாக்களுடைய வாயினால் வெளியாகக்கூடியவைகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஅபான் மாதம் வந்துவிட்டால் ஒரு துஆ கேட்பார்களாம், அல்லாஹும்ம பல்லிகனர் ரமலான் கமா பல்லகத்த ஷஅபான் என்று கேட்பார்களாம். யா அல்லாஹ், இந்த ஷஅபான் மாதத்தை எங்களுக்கு நீ அடைய வைத்தது போன்று ரமலான் மாதத்தையும் எங்களுக்கு தந்தருள்வாயாக, உயிரோடு வைப்பாயாக என்று கேட்பார்களாம். ஆனால் இது சஹீஹான ஹதீஸில் இப்படி ஒன்று கிடையாது. சஹீஹான ஹதீஸில் இது காணப்படவில்லை. இது மிகவும் பலவீனமான ஒரு செய்தி. இது 14வது. இதுவும் உலமாக்களுடைய வாயில் இருந்து வரக்கூடியவைகள். சொல்லுவார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்களாம், ஒவ்வொரு மாதமும் ரமலானாக இருக்கக்கூடாதா என்று ஆசை வைப்பார்களாம், ஒவ்வொரு மாதமும் நோன்பு பிடிப்பதற்கு. ஆனால் இப்படி ஒரு சஹீஹான எந்த ஒரு செய்தியும் குர்ஆனிலும் இல்லை, ஹதீஸிலும் இல்லை. எனவே இவ்வாறு இப்படி பல, இது மட்டுமல்ல இன்னும் எத்தனையோ பிழைகளை நூல்களிலே எழுதி வைத்திருக்கிறார்கள், அதை மக்களும் பின்பற்றி கொண்டு இருக்கிறார்கள். இதேபோன்று இந்த பெருநாள் தொழுகையை பற்றி மதுஹபுகளுடைய நூல்களை எடுத்து பார்த்தால் பெரும் ஆச்சரியம். எனவேதான் நாங்கள் சொல்லுகின்றோம், இந்த மதுஹபுகள் நாலு அல்லது ஐந்து அல்லது ஏழு மதுஹபுகள் இருக்கின்றன. ஹனஃபி, ஷாஃபிஈ, மாலிக், ஹம்பலி, ஷியா, சௌரி, இப்படி பல மதுஹபுகள். இதில் பிரபலமான மதுஹபுகள் ஐந்து. இந்த ஐந்து மதுஹபுகளை பார்த்தால் குர்ஆன் ஹதீஸுக்கும் இவர்களுக்கும் சம்பந்தம் இருப்பதாகவே தெரியவில்லை. குர்ஆன் ஹதீஸை பார்த்து இந்த நூல்களை எழுதினார்களா அல்லது பார்க்காமல் மனோ இச்சையை கொண்டு எழுதினார்களா என்பது தெரியவில்லை. ஈரானில் தராவீஹ் தொழுகை நடக்கிறது. அது இந்த பதிவில் வந்திருக்கிறது. இமாம் தொழுவிக்கிறார், கடைசியில் குனூத்து ஓதுகிறார். எப்படி? நீண்ட ஒரு குனூத் ஓதிவிட்டு கடைசியில ஓதுகின்றார், அல்லாஹும்மல் அன் அபா பக்ரின், யா அல்லாஹ், அபூபக்கர் சித்தீக் அவர்களை சபிப்பாயாக. அல்லாஹும்மல் அன் உமர், அல்லாஹும்மல் அன் உஸ்மான், உமர் உஸ்மான் இவர்களையும் சபிப்பாயாக. அல்லாஹும்மல் அன் ஆயிஷா வ ஹப்ஸா, ஆயிஷா ஹப்ஸாவையும் சபிப்பாயாக என்று கொண்டு வந்து ஓதுகிறார். இது ஒரு மதுஹப் ஷியா. ஷியாக்களிடத்தில் அலி, ஹசன், ஹுசைன், ஃபாத்திமா போன்றவர்கள் மட்டும்தான் முஸ்லீம்கள். சல்மான் ஃபாரிஸ், மற்றவர்கள் எல்லாம் முஸ்லீம்கள் இல்லை. எனவே அபூபக்கர், உமர், உஸ்மான் எல்லாம் சேர்ந்து திட்டமிட்டு அலிக்கு வரவேண்டிய கிலாபத்தை பறித்துக் கொண்டார்கள் என்று அவர்களை சபிக்கின்றார்கள். எப்படிப்பட்ட குஃபார்கள் என்று பாருங்கள். இதேபோன்று இந்த நாலு மதுஹபுகளில் எடுத்து பார்த்தால் இந்த மார்க்க விடயங்களிலே விளையாடி இருக்கிறார்கள். உதாரணமாக இந்த பெருநாள் தொழுகையை பாருங்கள். பெருநாள் தொழுகை என்ன? இது ஃபர்லு என்பது தெளிவாகின்றது. எந்த தொழுகைக்கும் இல்லாத விடயங்கள் இதிலே காணப்படுகின்றன. உதாரணமாக இந்த பெருநாள் தொழுகைக்கு பெண்கள், நோயாளிகள், தொழ முடியாத பெண்கள் எல்லாம் ஹாதிராக வேண்டும். எந்த தொழுகைக்கும் இந்த சட்டம் கிடையாது. இந்த பெருநாள் தொழுகை தினத்தில் வெள்ளிக்கிழமை வந்தால் ஜும்மா கடமையும் இல்லை. இமாம் நடத்துவார், விரும்பியவர்கள் இருப்பார்கள். அப்படிப்பட்ட தொழுகை இது. ஆனால் மதுஹபிலே என்ன எழுதி வைத்திருக்கிறார்கள் என்று கேட்டால், ஹனபியிலே வாஜிப். பரலுக்கும் வாஜிவுக்கும் வித்தியாசம். அவர்களிடத்தில் பரலை விட்டால் பாவம், வாஜிபை விட்டால் அப்படி பெரிய பாவம் இல்லை. மாலிக், ஷாஃபிஈ இடத்தில் சுன்னத் பெருநாள் தொழுகை. தொழுதால் நன்மை, தொழாவிட்டால் பாவம் இல்லை. ஹனாபிலா ஹம்பலி இடத்தில் ஃபர்லு கிஃபாயா என்று கொண்டிருக்கிறது. ஃபர்லு கிஃபாயா, இதை நீங்கள் பெரும்பாலும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள். ஃபர்லு கிஃபாயா என்றால் என்ன? அந்த ஒரு அந்த வணக்கத்தை ஒருவர் செய்தால் போதும், மற்றவர்களுக்கு குற்றம் இல்லை. ஆனால் ஒருவரும் செய்யாவிட்டால் அனைவரும் பாவிகள். இதுதான் ஃபர்லு கிஃபாயா. ஜனாசா தொழுகையும் ஃபர்லு கிஃபாயா மதுஹபில. ஒருவர் ஜனாசா தொழுகையை தொழுது அடக்கிவிட்டால் சரி, பிரச்சனை இல்லை. யாரும் தொழாவிட்டால் அனைவருக்கும் குற்றம் வரும். இதேபோன்று ஹம்பலி இடத்தில் பெருநாள் தொழுகை ஃபர்லு கிஃபாயா. ஒரு மனிதன் ஒரு ஊரில் பெருநாள் தொழுகை தனியே தொழுகின்றார், முடிந்துவிட்டது. யாருக்கும் எந்த குற்றமும் இல்லை. ஒருவரும் தொழாவிட்டால் பாவம். இப்படி இந்த பெருநாள் தொழுகையை மாற்றி வைத்திருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, எந்த ஒரு வணக்கத்தை நீங்கள் எடுத்தாலும் குர்ஆன் ஹதீஸ் ஒன்றை சொல்லும், மதுஹபுகள் ஒன்றை சொல்லும். பெருநாள் தொழுகையிலே அதற்கு முன்பும் பின்பும் சுன்னத்து கிடையாது. அதான் இல்லை, எகாமத் இல்லை. ஆனால் மதுஹபுகளில் என்ன செய்யலாம்? தொழலாம். சுன்னத்து தொழலாம், முந்தியும் தொழலாம் பிந்தியும் தொழலாம் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். எனவே நாங்கள் இருக்கக்கூடிய இந்த சத்தியத்தின் பெருமதி எப்போது விளங்கும் என்றால், இப்படி இந்த பிரிவுகளில் உள்ள இந்த பிழைகளை விளங்கிக் கொண்டால்தான் நாங்கள் எப்படி இந்த தூய்மையான மார்க்கத்தை பின்பற்றுகின்றோம், எங்களை அல்லாஹ் இந்த தூய்மையான மார்க்கத்தில் வைத்திருக்கிறான் என்பதை விளங்கி அல்லாஹ்வுக்கு நாங்கள் அடிக்கடி நன்றி செலுத்துவதற்கு முற்படுவோம். இப்படி பல விடயங்கள் காணப்படுகின்றன. இதுதான் இந்த மதுஹபுகளுக்கும் பிரிவுகளுக்கும் இஸ்லாத்திற்கும் உள்ள வித்தியாசம். அல்லாஹ் அல் குர்ஆனில் அத்தீனுல் ஹாலிஸ் லில்லாஹி அத்தீனுல் ஹாலிஸ், தூய்மையான மார்க்கம் தான் அல்லாஹ்வுக்குரியது. அதிலே குஃபர், ஷிர்க், பிதஅத், ஜாஹிலியத்து, நபி வழிக்கும் முரண் எதுவும் இருக்கக்கூடாது. வணக்க வழிபாடுகளிலும் அகீதா நம்பிக்கையிலும் அப்படி இருக்கக்கூடிய மார்க்கம் தான் அல்லாஹ்வுக்குரியது. அதான் நாங்கள் இருக்கக்கூடிய மார்க்கம். எங்களை தவிர உள்ள மார்க்கங்கள் பிரிவுகள் அதுவும் மார்க்கம்தான், அது அல்லாஹ்வுக்குரியது அல்ல. ஏன்? அது அத்தீனுல் ஹாலிஸ் அல்ல. அவைகளிலே நிறைய கலப்படங்கள் இருக்கின்றன. இந்த ஜும்மாவை எடுத்து பாருங்கள், இந்த பள்ளிகளிலே போய் பாருங்கள், இரண்டு அதான் நடக்கும் வெள்ளிக்கிழமை. இது நபி வழி அல்ல, இது தீனுல் ஹாலிஸ் அல்ல. இந்த ஜும்மாக்கள் முகத்திலே தூக்கி அடிக்கப்படும். ஏன்? பிதஅத் நடைபெறுகின்றன. லட்சக்கணக்கான மக்கள் ரமதானிலே போய் மக்கா மதினாவில் குபாவில் பைத்துல் மக்தஸிலே ஜும்மா தொழுகிறார்கள். முகத்திலே சுருட்டி எறியப்படும் அந்த ஜும்மா. ஏன்? இந்த எல்லா இடங்களிலும் ரெண்டு பாங்கு நடக்கின்றது வெள்ளிக்கிழமை. அல்ல, ஏற்றுக்கொள்ள மாட்டான். நபி வழிதான் தீனுல் ஹாலிஸ். மதுஹபுடைய வழிகள் அத்தீனுல் ஹாலிஸ் அல்ல என்பதை நாம் விளங்கி அல்லாஹ் எங்களுக்கு புரிந்திருக்கின்ற இந்த அருட்கொடையை நாம் நினைத்து நினைத்து அவனுக்கு நாம் நன்றி செலுத்தி அவனிடத்திலே துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும். யா அல்லாஹ், நாங்கள் இருக்கக்கூடிய இந்த சத்தியத்திலே எங்களை தொடர்ந்து ஆக்கிவை, மரணிக்கும் வரை எங்களுடைய கால்களை சருக செய்து விடாதே என்று நாங்கள் அவனிடத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த சத்தியத்தில் உறுதியாக இருந்து தூய்மையான இந்த இஸ்லாத்தை பின்பற்றுவதற்கு அல்லாஹ் எங்களுக்கு தௌஃபிக் செய்ய வேண்டும். அகூல் கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وبعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد இதே போன்று மிகப்பெரிய ஒரு பிதஅத்தும் நபி வழிக்கு முரணும் குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமான ஒரு செயலும் இந்த பெருநாள் தொழுகையிலே முழு உலகத்திலும் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். முழு உலகத்தில் எல்லா பிரிவுகளிலும் மதுஹபுகளிலும் இந்த சத்தியம் வந்ததற்கு பிறகு குறிப்பிட்ட சில இடங்களில் மட்டும் இந்த சுன்னத்தை ஹயாத்தாக்கின்றார்கள். அது என்ன? பெருநாள் தொழுகை தொழுவது எங்கே? இந்த விஷயத்தில் நபி வழி என்ன என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள், பெருநாள் தினத்தில் அனைவரும் முசல்லாவுக்கு செல்லுங்கள் தொழுகை. நபியுடைய காலத்தில் முசல்லா என்று கொண்டிருந்தது. இப்போது நாங்கள் சொல்லக்கூடிய இடம் ஏத்தாலில் நாங்கள் ஒரு முசல்லா ஒன்று அமைத்து வைத்திருக்கின்றோம். அந்த முசல்லாவின் நபி அவர்கள் பெருநாள் தொழுகை தொழுவார்கள். ஜனாசா தொழுகையும் அதிலே தொழுவார்கள். ஜனாசா தொழுகை பள்ளியிலும் தொழலாம், தொழுவித்திருக்கிறார்கள். பெருநாள் தொழுகை பள்ளியிலே கிடையாது, அது முசல்லா, பாலைவன முசல்லா என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு மைதானத்தில் தான் பெருநாள் தொழுகை. அங்கு ஆண்கள் பெண்கள் அனைவரும் வர வேண்டும். இந்த மதுகபை பற்றி கொஞ்சம் பாருங்கள். மாலிக் மதுகபிலே பாலைவனத்தில் தொழ வேண்டும், சரி. பள்ளியிலே தொழுவது மக்ரூஹ், பள்ளியில் தொழுவது மக்ரூஹ். ஹம்பலி மதுகபிலும் பாலைவனத்தில் தொழுவது நபி வழி, பள்ளியிலே தொழுவது கூடும். எப்போது என்றால் இந்த மைதானம் தூரத்தில் இருந்தால் போகக்கூடாது, பள்ளியிலே தொழ வேண்டும். இந்த நிபந்தனை எங்கு இருந்து எடுத்தார்கள் என்பது தெரியாது, ஒரு ஆதாரம் இல்லை. மனோ இச்சை பாலைவனத்தில் தொழ வேண்டும், ஆனால் பாலைவனம் தூரத்தில் இருந்தால் பள்ளியிலே தொழ வேண்டும். ஹனபி மதுஹபிலே பாலைவனத்தில் தொழ வேண்டும், பள்ளியில் தொழுவது மக்ரூஹ். நிறைய விவரங்கள் அது சொல்லுவதாக இருந்தால் மணிக்கணக்கில் தேவைப்படும். ஷாஃபி மதுஹபிலே சொல்லுகின்றார்கள், ஃபிஅலுஹா ஃபில் மஸ்ஜித், பள்ளியில் பெருநாள் தொழுவது அஃலல். பள்ளியிலே பெருநாள் தொழுகை தொழுவது இருக்கின்றதே அஃலல், அதுதான் மிகச்சிறந்தது. ஏன்? பள்ளிக்கு தனி ஒரு சிறப்பு இருக்கிறது, பள்ளியில் தொழுவதுதான் சிறந்தது என்று சாபியில் எழுதி வைத்திருக்கிறார்கள். எப்படிப்பட்ட ஒரு முரண், ஒரு பிதஅத்து, நபி வழிக்கு மாற்றம், அஃலல் என்று சொல்வது எப்படிப்பட்ட ஒரு அபாண்டம் இஸ்லாத்தின் மீது என்று பாருங்கள். இதை வைத்துக் கொண்டுதான் ஷாஃபி மதுஹபிலே எல்லா இடத்திலும், எல்லா மதுஹபிலும் பள்ளியில் தான், மக்ரூஹ் என்று அவர்கள் சொன்னாலும் தொழுவது பள்ளியில் தான். அதிலும் ஷாஃபி மதுஹபிலே எல்லா இடங்களிலும் பள்ளியில் தான் தொழுவிப்பார்கள். சொல்லிவிட்டு ஷாஃபி மதுஹபிலே சொல்லுகின்றார்கள், பள்ளி இடம் கொள்ளாமல் சிறுசாக இருந்தால் பாலைவனத்தில் தொழலாம். இதெல்லாம் மனோ இச்சையின்படி எடுக்கப்பட்ட முடிவுகள். எனவே நபி வழி பாலைவனத்தில் தொழுவது. இது இப்படி இருக்க ஆச்சரியமான ஒரு ஃபத்வா வெளியிட்டிருக்கிறார்கள் இப்போது ஜம்இய்யத்துல் உலமாவில். அதை தௌஹீத் ஜமாஅத்தைச் சேர்ந்த ஒரு ஆலிம் கடுமையாக விமர்சிக்கிறார். ஜம்இய்யத்துல் உலமா தலைவரும் உபதலைவரும் காரியதரிசியும் சேர்ந்து ஒரு ஃபத்வாவை வெளியிட்டு அவர்கள் கையெழுத்திட்டு இருக்கிறார்களாம். அது என்ன? பெருநாள் தொழுகை ஷாஃபி மதுஹபின் படிக்கு பள்ளியில் தான் தொழ வேண்டும் என்று ஒரு ஃபத்வா வெளியிட்டிருக்கிறார்களாம். இவர் இதை கடுமையாக விமர்சித்திருக்கின்றார். இந்த முடிவு எடுத்ததும் திஹாரிக்கு பொறுப்பாக இருந்த ஜம்இய்யத்துல் ஒருவர், ஒரு மூலவி, நான் இதிலே ஒப்பம் வைக்க மாட்டேன் என்று வெளியேறிவிட்டாராம். இதே போன்று கூட்டுதுவா ஓதுவது சுன்னத்து என்று முடிவெடுத்து கடிதம் ஃபத்வா எழுதி தயாரித்து ஒப்பம் எடுக்கும் போது காலியில் இப்னு அப்பாஸ் என்று ஒரு மதரசா இருக்கிறது, அதிலே தீனுல் ஹசன் என்பவர் அதிபராக இருக்கிறார். அவர் இந்த கூட்டு துவாவுக்கு நான் ஒப்பு வைக்க மாட்டேன் என்று அவரும் வெளியேறிவிட்டார் என்று மிக கடுமையாக ஜம்இய்யத்துல் உலமாவை விமர்சித்து பேசி வருகிறார். பேசிய அந்த மௌலவி அவர்கள் செய்த இந்த பிதஅத்து ஷிர்க்கு, அதே போன்று இவரும் ஒரு ஷிர்க்கை வைத்து விட்டார். இந்த மௌலவி என்ன சொல்லுகிறார்? அவர்களை விமர்சித்து விட்டு எப்படி பள்ளியில் தொழுவது சிறந்தது என்று சொல்லுவீர்கள்? ஏன் ஹனபி மாலிக் ஹம்பலி மூன்று பேரும் சொல்லுகின்றார்கள் பாலைவனத்தில் தொழ வேண்டும், ஷாஃபி மட்டும்தான் பள்ளியில் தொழ வேண்டும். எனவே நீங்கள் எப்படி ஷாஃபியுடைய கருத்தை எடுப்பீர்கள்? பெரும்பான்மையானவருடைய கருத்தை தான் எடுக்க வேண்டும், மூணு இமாம்களுடைய கருத்தை, அதுதான் சரி என்று இவர் ஒரு சிறுக்கை வைக்கின்றார். இஸ்லாத்திலே பெரும்பான்மை என்று ஒன்று கிடையாது. ஷாபிவாம் தனியே சொன்னது சரியாக இருந்தால் அதுதான் மார்க்கம். ஆயிரம் பேர் சொன்னது பிழையாக இருந்தால் அது தள்ளப்படும். எனவே இந்த மூலவி அவர்களை விமர்சித்து விட்டு இவர் ஒரு சிறுக்கை வைக்கின்றார் சொல்லுகின்றார், பெரும்பான்மையை தான் பின்பற்ற வேண்டும் என்று. இப்படி பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு பிழையான ஃபத்வா என்று. எனவே அல்லாஹு தஆலா செய்த ஒரு அருட்கொடைகளே, மிகப்பெரிய ஒரு அருட்கொடை தான் எங்களுக்கு. அதான் ஹதீஸில் அல் ஜமாஅத்து ரஹ்மத்து, இந்த கூட்டமைப்பு இருக்கிறதே இது அல்லாஹ்வுடைய அருட்கொடை. இந்த உலகத்திலும் அருள், மறுமையிலும் அருள். வல் ஃபுர்கத்து அதாப், பிரிவு இந்த உலகத்திலும் தண்டனை, மறுமையிலும் தண்டனை. எப்பொழுது நாங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும், இந்த சத்தியத்தில் இருப்பவர்களை வழிகெடுப்பதற்கு பல முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. எனவே நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். எங்களுடைய உயிர் போனாலும் குர்ஆன் ஹதீஸிலிருந்து நாங்கள் ஒரு அடி கூட நாங்கள் நகர மாட்டோம் என்ற நம்பிக்கையில் நாங்கள் இருந்து கொண்டு அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த ரமலான் மாதத்தில் விசேஷமாக அல்லாவிடத்தில் பிரார்த்தனைகள் செய்து எங்களை தூய்மைப்படுத்தி நரகத்திலிருந்து விடுதலையாக்கி சுவர்க்கத்திற்கு செல்லக்கூடிய அந்த கூட்டத்தில் அல்லாஹ் எங்களையும் ஆக்கி வைக்க வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். அக்கூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ். الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وبعد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. ரமலானுடைய கடைசி மாதத்தில் நாங்கள் இருக்கிறோம். ஒரு ஹதீஸ எல்லாருக்கும் ஞாபகம் ஊட்ட விரும்புகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லு உம்மத்தி முஆஃபா இல்லல் முஜாஹிரி. இந்த உம்மத்துகளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். பகிரங்கமாக செய்கின்றார்களே அந்த பாவத்தை தவிர. அப்ப இந்த பாவம் என்பது பெரும்பாவம் சிறு பாவம் எல்லாம் இருக்குது. சிறு பாவங்கள் நாங்கள் ஒது செய்யும் போது, தொலை போகும்போது, ஜும்மாக்கு போகும்போதெல்லாம் அடிபட்டு போயிடும். இந்த பெரும்பாவங்கள் தௌபா செய்தா தான் அழியும். தௌபா செய்ய இல்லைன்னு சொன்னா அல்லாஹ் விரும்பினா மன்னிப்பான், இல்ல நரகத்துக்கு போட்டு எடுத்துடுவான். இதுக்கு மேல ஒரு பெரும்பாவம் இருக்குது, நீ அது நிரந்தர நரகம். அப்ப இந்த பாவம் இருக்குது, இதுவும் இந்த பகிரங்கமாக செஞ்சா அல்லாஹ் மன்னிக்க மாட்டானா. குல்லு உம்மத்தி முஆஃபா மன்னிக்கப்படும், இல்லல் முஜாஹிரீன் அதை பகிரங்கமாக வெளிப்படையாக செய்கின்றார்களே அதை தவிர. அப்ப அந்த பாவங்களை அதான் மன்னிக்க மாட்டான். அப்ப சமூகத்தில் இன்னைக்கு முழு பாவமும் பகிரங்கமாகத்தான் நடக்குது. கொழும்புல எங்க போய் பார்த்தாலும் ஏஜென்ட் பெண்கள் வெளிநாட்டுக்கு, பகிரங்கமான பாவம் தானே. அல்ல மன்னிப்பானா? அவங்களை இஸ்லாம் சொல்றாங்க, முஸ்லீம் கொஞ்ச நேரம் ஒத்துக்கொள்ளுவோமே, மன்னிப்பானா? அல்ல, இல்ல. பச்சை பச்சையா உருவப்படங்கள், போட்டோ கடைகள் வச்சுக்காங்க, முஸ்லீம் சொல்றவங்க போட்டோ பிடிக்கிறவங்க, சிகரெட் பகிரங்கமா விற்கிறாங்க, ஏஜென்ட் பகிரங்கமா கரண்டைகளை உடுத்திக்கிட்டு இருக்கிறாங்க, பகிரங்கமா தாடி வரக்கிட்டு இருக்கிறாங்க, பகிரங்கமா பெண்கள் முகம் திறந்து செய்யறாங்க.
இஸ்லாம் ஒத்துக்கொள்ளும் அவன் சொல்றத கொஞ்ச நேரத்துக்கு அல்லாஹ் மன்னிக்க மாட்டாங்க. அப்ப இந்த ஹதீஸ் யாருக்குன்னு முஸ்லீம் கூட்டத்துக்கு அல்லாஹ் சொல்றான். ஒரு வகையில எல்லாரும் உம்மத்து தான், பௌத்தர்கள் கிறிஸ்தவர் எல்லாமே நபியர உம்மத்து தான். அதுல இன்னொரு உம்மத்து இருக்குது, அந்த இஸ்லாத்தை ஏற்று நடக்கக்கூடிய அந்த ஜமாஅத்துல் முஸ்லிம், அது தனி ஒரு உம்மத்து. இந்த ஹதீஸ் குல்லு உம்மத்தி முஆஃபான்னு சொன்னது இந்த முஸ்லீம் கூட்டத்துக்குள்ள. முஸ்லீம் கூட்டத்துக்குள்ள பாவங்கள் நடக்குது, அல்லாஹ் மன்னிப்பான். மனுஷன் தானே, ஆதம் அலை இஸ்லாம்லயே நடந்துட்டு. ஆனா பகிரங்கமாக செஞ்சா அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இப்ப எங்கட ஜமாத்தினரால் பகிரங்கமா கரண்டைகளை உடுத்துறாரு, இசை கேட்கிறாரு, தாடி வரைக்காரு, இசா சுபகுக்கு வரக்கூடிய வசதி இருக்கிற பள்ளிக்கு வார இல்லைன்னா, இதெல்லாம் பகிரங்கமான பாவங்கள். இதுகளை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அப்ப பாவங்களை மன்னிக்காட்டி மறுமையில இல்ல நடக்கும், அவங்க அவங்க முடிவெடுத்துக் கொள்ள வேண்டிய ஒருக்கா அந்த ஹதீஸ் ஞாபகம் மூட்டின. அடுத்தது இன்னைக்கு நாம சொன்ன மாதிரி உலகத்துல மார்க்கம் எங்க பார்த்தாலும் மார்க்கம் முழங்கப்படுது. பல ஊடகங்கள் இப்ப நிறைஞ்சிட்டு யார பார்த்தாலும் மார்க்கம் தான். இப்ப கதைக்கிறாங்க, பேசுறாங்க, எல்லாம் செய்யறாங்க. ஆனா அவங்கள இருக்கிறான்னு பார்த்தா ஒண்ணும் இல்லை, மார்க்கம் நடக்குது. அந்த வகையில இன்றைக்கு உலகத்திலே ரொம்ப பிரபல்யமாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் ஷாக்கிர் நாயகா என்பவர், இந்தியாவை சேர்ந்தவர். இவரை பற்றி நிறைய பேர் தெரியாம, நம்முடைய சகோதரர்கள் கூட அவருடைய பேச்சுகள்ல கவர்ந்து ரொம்ப இதா இருக்கிறாங்க. நான் சென்ற கிழமையும் ஏத்தாள சொன்னேன், ஏன்னா சிலவங்க கேள்வி கேட்டாங்க, சிலவங்க அவரை பற்றி ரொம்ப அளவு கடந்து புகழ ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா பாதுகாக்கணும். அப்ப இந்த மாதிரி இங்க இருப்பாங்க சகோதரர்கள், அதுதான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ரொம்ப பிரபலமாயிட்டாரு முழு உலகத்தில எல்லா மதத்தவர்களுக்கும் மத்தியிலே மார்க்கம் பேசுறாரு. நிறைய பேர் வராங்க வேற வேற மதத்தில இருந்து. அப்போ நம்மட பார்வையில் அவருடைய என்னான்னு கேட்டா ஒன்னும் இல்லை. ஒரு சேத்து குழிக்குள்ள ஒரு ஆள் கிடக்கிறார் உளுந்து, எல்லாம் சேரு மேலனா. இவரை சாக்கிர் நாயக்கா போய் தூக்கி இன்னொரு குழி அதுக்குள்ள போட்டு விட்டுறாரு. இதுதான் அவரு செய்வார, ஒண்ணுமே இல்லை வரையும் கொள்ள. இதுதான் சுருக்கம், வேற ஒன்னும் இல்லை. ஆனா ஞாபக சக்தி, அது நான் நினைக்கிறேன் இன்னைக்கு உலகத்தில் யாரும் நினைப்பாங்க அந்த காலத்துல இமாம் புகாரி முஸ்லீம் மாதிரி. ஞாபக சக்தியில யாருக்கு நினைக்கிறாரு விவாதிக்கிறாரு என்னண்டா, இந்த அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதை நிரூபிக்கிறாரு அவ்வளவுதான். ஆனா மற்றவங்களும் ஏத்தான் இருக்கிறாங்க. அவன் வெள்ளக்காரன் கோடுங்கிறான், சிங்களாளுக்கு ஜெய்யாங்கிறாங்க, உருதுல புதா, தமிழ்ல கடவுள், எல்லாரும் ஏற்றுதான் இருக்கிறான். இந்த ஏற்றுக்கொண்டு இருக்கிறவன் அல்லாண்டா அல்லாஹ் பேசுறான், மடத்தனம். அவன தெய்யாவத்தை இருக்கிறான்னு பேசி ஏற்றுக்கொள்றான். இந்த அல்லாண்டு சொன்ன உடனே பேசுறான் அல்லாஹ், மடத்தனம் தெய்யாண்டா என்ன அல்லாஹத்தான சொல்றது. அப்ப இந்த மாதிரி ஒரு அந்த சமூகம் ஒரு மட சமூகமா போயிட்டு உலகம் இதை வந்து நிரூபிச்சு, இல்ல அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான் அவர் நிரூபிக்கிறார். அதுல அவர் ஒரு திறமையான ஆள்தான், இப்படி இருக்குது. சில நேரங்களில் அவரை நான் மாட்டிக்கொள்றாரு. இந்தியாவில் ஒரு விவாதம் நடந்தது, இவருக்கும் இந்த அசையும் பொருள் அசையா பொருள் என்று ரெண்டு. அசையும் அசையா பொருள், அசையும் பொருள்னா மிருகங்கள் இறைச்சி வகைகளை சொல்றது, அசையா பொருள் மற்ற அரிசி கிரிச்சி மரக்கறி வாழ்ந்தவைகளுக்கு சொல்றது. அதுல ஒரு கூட்டணிக்கு இந்தியாவில் அவங்க இந்த மாமிசம் திங்கக்கூடாது, இந்த மாமிசம் திங்கிறத கடவுளும் விரும்புறதுல தடுத்திருக்கிறான்னு ஒரு கொள்கையில ஒரு பெருத்த ஒரு கூட்டணிக்கு இந்தியாவில் அவங்களுக்கு இவருக்கும் ஒரு விவாதம் நடந்தது. அப்ப நடக்கும்போது நீண்ட நேரம், கடைசியில் அந்த ஆளை வாய் அடைக்க வச்சிட்டாரு சாக்கிர் நாயக்கா. இவர் சொன்னாரு, நீ கடவுள் இருக்கிறான்னு ஏற்றுக்கொள்றான், கடவுள் தான் எல்லாரையும் படைச்சிருக்கிறார். நீ பாரு இந்த மிருகங்களை, சில மிருகங்களுக்கு கடவாய்ப்பல் இருக்குது, சில மிருகங்களுக்கு கடவாய்ப்பல் இல்லை. இந்த கடவாய்ப்பற்கள் உள்ள மிருகங்கள் விரைச்சிட்டீங்குது, கடவாய்ப்பல் இல்லாத அந்த ஆடு மாடு இது மாமிசம் திங்கிறது இல்லை, அசையும் பொருள் திங்கிறது இல்லை. அப்ப இதுல விளங்குது, கடவுள் மாமிசம் திங்கிறதுக்கும் திங்கிறது கூடுங்கிறதுக்காக வேண்டித்தான் சில மிருகங்களுக்கு கடவாய்ப்பல் வச்சிருக்கான். மனிதர்களுக்கு கடவாய்ப்பல் வச்சிருக்கிறான் கடவுள், ஏன் மாமிசம் திங்க? இந்த உடனே அவனுக்கு பதில் சொல்ல இயலாமல் அப்படியே வாய் அடைச்சி வேற என்ன கதைகளை போட்டு நான் வேற ஒரு ஆளுக்கு டைம் கொடுத்தீங்க அப்படின்னு கூட்டத்தை முடிச்சுட்டு போயிட்டான். படு தோல்வி, நல்ல விஷயம். ஆனா பெரிய ஒரு ஓட்ட உள்ளுக்கு எரிய வந்தவனும் மடைய அவன் திருப்பி இவர்கிட்ட சாக்கி நாய்க்கு அவட்ட கொஞ்சம் ஒரு கேள்வி போட்டிருந்தான். அப்ப கடவுள் கடவாய்ப்பல் வச்சது வரைஞ்சிட்டீங்க ஓம்பாய் கேப்பா. உங்களோட சவுதி அரேபியா நாட்டுல பெரும் பணக்கார அரபிகள் ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு கழுகு இருக்குது முன்னுக்க, இது அமெரிக்காவுடைய சின்னம், இது அரபுகளுக்கு பெரிய விருப்பம். அமெரிக்கா தானே கடவுள் அல்ல இல்லையா அவனுக்கு, அதனால கழுகு கழுக முன்னுக்க வச்சிருக்கிறான். வச்சி அந்த கழுகுக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு கோழி கொடுக்கணும், அதுக்கு சம்பளத்துக்கு ஒரு ஆளை வச்சிக்கான் இந்தியா இலங்கை பங்களாதேசுகளை 1000 ரூபாய் கொடுத்து. அவருக்கு வேற என்னன்னா அந்த கழுகு கவனிக்கிறது, கோழியை கொடுக்கிறது. இப்ப அந்த அவன் இந்த அசையும் பொருள் திங்கக்கூடாதுன்னு சொன்னவன் சாக்கிய நாயகன் அங்கன்னு ஒரு கேளியை போட்டு இருந்தா, கழுகு ஒரு நாளைக்கு ரெண்டு கோழி திங்கிது கடவாய்ப்பல்ல அரிக்குது கழுகுக்குன்னு கேட்டிருந்தா என்ன செய்வார்? வணங்கிச்சா. அப்போ சில நேரத்தில் இப்படி இருக்குது, அவனா சரியா கேள்வி கேட்கல, இவருக்கும் இவரும் அப்படி பெய்த்தாரு பேசாம. இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்குது. இந்தியாவில் ஒரு விவாதம் நடந்து பிஜேயில் ஆட்களுக்கும் இலங்கைக்கும் அரகமூலைக்கும் அப்படியே பெருசாக நடந்து ஏறி போச்சால பிஜேயில் ஆட்கள் கேட்குறாங்க சொல்கிறாங்க, புகாரி ஹதீஸ் இருக்குது நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அது விட்டு கட்டப்பட்டது. அது என்னான்னு கேட்டால், இந்த இப்ராஹிம் நபி நெருப்புல போட்ட உடனே பள்ளி வந்து ஊதிச்சு வந்திருக்கு, அதனால பள்ளியை கொல்லுங்க, 100 நன்மை கிடைக்கண்டு வருவது. இந்த ஹதீஸை நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஏன்னு கேட்ட பள்ளி ஊதி நெருப்பு எரியுன்னு இல்ல அப்படின்னு அவங்க சொல்ல, உடனே அருகமூலை பாஞ்சு பதில் கொடுத்தாங்க, ஏங்க நீங்க நினைக்கிற மாதிரி இந்த பள்ளி இல்லைங்க, ஆப்பிரிக்கா நாட்டை போய் பார்த்தா முதலையை போன்ற பள்ளிகள் எல்லாம் இருக்குது, அந்த மாதிரி பள்ளி ஊதி இருக்கலாம் அல்லவா என்றாரு. அப்ப அவங்க சும்மா அப்படி விட்டுட்டாங்க, அவங்களுக்கும் பதில் கொடுக்க ஏலாம் போச்சு. அவங்க திருப்பி கேட்டிருக்கணும் மூலவிட்ட, மூலவி அந்த ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த பெரிய முதலை போன்ற பள்ளி தான் அந்த நெருப்பை ஊதி இருந்தா, அப்ப நீங்க ஆப்பிரிக்காவுக்கு போய் அந்த பள்ளியை தானே கொல்லணும், உங்களோட வீட்டில் வீடு பள்ளிகளே சின்ன சின்ன பள்ளி ஏன் அடித்து போடுறீங்கன்னு கேட்டால் இவர் என்ன பதில் கொடுப்பார்? அப்ப சும்மா அந்த அங்கிட்டு பாயிரத்தில் வேலை இல்லை, குர்ஆன் ஹதீஸை சொல்லிட்டு போக வேண்டியதான். இந்த குர்ஆன் ஹதீஸை விட்டு விட்டு சொந்த இதுகள் சிந்தனைகள் மூலம் பதில்கள் கொடுக்க போனால் பெரிய ஆபத்து. இதனால குர்ஆன் ஹதீஸை நிராகரிக்க வேண்டிய நிலையெல்லாம் வருவது. பிஜே கிட்ட வந்துட்டு ஒரு ஆள் வந்துட்டு கேட்டாரு, என்ன உங்களோட மார்க்கம்? அப்போ உலகம் வந்துட்டு மனிதர்களுக்கு சுதந்திரம் இல்லை, ஒருத்த உங்களோட கொள்கை ஏற்கலாம், எங்களோட கொள்கை ஏற்கலாம், இன்னொன்னு போகலாம், அதுல இது வரலாம், சுதந்திரம் இருக்குது. அப்ப நீங்க தான் சொல்றீங்க இஸ்லாம் சுதந்திரம் கொடுத்திருக்கீங்க, அதே நேரத்தில் உங்களோட மார்க்கம் என்ன சொல்லுது? உங்களோட கொள்கையை இஸ்லாத்தை ஏற்றி ஒரு ஆள் வெளியில போனா அவரை கொண்டு போனோம்னு சொல்லுது. அப்ப எங்க சுதந்திரம்? இது அடக்க முறை. இது ஒருத்தன் கேள்வி கேட்க என்ன பதில் கொடுக்கணும்? இவரு சொல்லணும், நான் ஒரு முஸ்லீம், என்ன படைச்சவன் அல்லாஹ், அவன் இறக்கின வேதத்தை நான் முழுமையா நம்புறேன், அந்த வேதத்தில் அப்படித்தான் இருக்கு. அது அவன் தான் கேட்கும். மறுமையில் என்ன நீன வருவன் நானும் வருவன் கேட்போம் அந்த நேரத்தில் சொல்லி விட்டுருவனும். இவரு பார்த்தா அதுக்கு பதில் கொடுக்கலாம் போன உடனே, இது ஹதீஸ் சஹீஹ் இல்லைன்றாரு. புகாரி ஹதீஸ் இது அப்படி இல்ல, ஆள் கொள்ள ஏடா இன்றைக்கு அவன் கொள்கை முருத்ததை கொள்றதுன்னு இல்லையா? அப்ப இந்த மாதிரி இந்த அறிவு பயன்படுத்த போனாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு ஆபத்து இருக்குது. நாம குர்ஆன் ஹதீஸோட நிப்பாட்டி கொள்ள வேண்டியது. அப்ப இந்த ஷாக்கிர் நாயக்கா உண்மையிலேயே திறமையான ஆள் தான். இப்ப சமீபத்தில் கொழும்புல ஒரு பெரிய மூளை ஒரு ஆள் இந்த வாட்ஸ்அப்ல வந்து பத்துவா குடிச்சிக்காரு. ஷாக்கிர் நாயக்கா காஃபிர், குர்ஆனை நிராகரிப்பவர் என்று பேசி அவர் பேசின அந்த இதை தீக்கு போட்டு காட்டுறாரு. என்னன்னு கேட்டா விவாதம் நடக்குது ஹிந்துக்களுக்கும் இவருக்கும். அந்த விவாதத்துல முடிஞ்சு ஒரு கேள்வி கேட்கிறார் ஹிந்து மதத்தை சேர்ந்த ஒருவர், உங்களுடைய இந்த குர்ஆன் இருக்கிற இதுல உள்ளது எல்லாம் வரலாறு விட்டு கட்டப்பட்ட விஷயங்கள் தான், இதுல உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. பாருங்க உங்களையில சூரத்தில் சீல் என்று ஒன்று இருக்குது யானை, அதுல வருவது பறவைகள் வந்து இந்த அப்ரஹாவுடைய படைக்கு மேல கல்ல எறிஞ்சது. கல்லு எறிஞ்ச உடனே அந்த யானை எல்லாம் எல்லாம் மாண்டு போச்சு, எல்லாம் படையெல்லாம் அழிஞ்சிட்டு. ஒரு கல்லு துண்டு விழுந்து, குருவி கொண்டு வரக்கூடிய ஒரு கல்லு துண்டு விழுந்து யானைகள் மனிதர்கள் சாகுவாங்களா? இது ஒரு கட்டு கதை இல்லையாண்டு அவன் கேட்கிறான் இவருக்கு. இதே போல உங்களோட குர்ஆன்ல இன்னொரு கட்டுக்கதை இருக்குது. மூசாண்டு ஒரு தூதர் இருந்தார், அவரை ஃபிரௌன் வரட்டி கொண்டு போகும்போது கடல் கிட்ட போய் கம்பால் அடிச்சா ரெண்டா பொழந்துட்டு அவங்க எல்லாம் போயிட்டாங்க, ஃபிரௌன் எல்லாம் தாண்டிட்டாங்க. இதுவும் ஒரு கட்டுக்கதை தானே அப்படிங்கிற அவ சாக்கிர் நாயக்கா என்ன பதில் கொடுக்கணும் அப்படியே போட்டு காட்டுறாரு அந்த பீச. அவர் சொல்லணும் எப்படின்னு கேட்டா, நான் சொன்ன மாதிரி நான் ஒரு முஸ்லீம், என்ன படைச்சவன் ரப்பு அல்லாஹ், அவன்ட வேதத்துல இப்படித்தான் இருக்குது, நான் அதை நூற்றுக்கு நூறு நம்புகிறேன். இது நம்புறவன் தான் முஸ்லீம், நீ நம்புற இல்லாதல நீ முஸ்லீம் இல்லைன்னா பிரச்சனை முடிஞ்சது. உடனே இவர் சொல்றாரு, அது அது இருக்கிறது தான், அது உண்மையாகவும் இருக்கலாம் படையாகவும் இருக்கலாம். ஏனென்றால் இந்த வரலாறு 1400 வருடங்களுக்கு முந்தி நடந்தது. இந்த ஃபீல் மூசாவுடைய பல்லாயிரக்கணக்குக்கு முன்னால் உள்ள வரலாறு. இந்த வரலாறுகள் உண்மையா பிழையா என்று இந்த பின்னாலவோ எங்களால் இப்ப பார்க்க இயலாது. அதனால அது நடந்தும் இருக்கலாம், நடக்காமலும் இருக்கலாம். மறுமை நாள் வரவும் செய்யலாம், வராமலும் இருக்கலாம் என்றார். உடனே போட்டு மூலவி மூலவிக்கு ஏறி டான்ஸ் ஆடி, காஃபிர் சாக்கிர் நாயக்கா முஸ்லீமா, குர்ஆனை நிராகரிப்பவர் அப்படின்னு பேசுறாரு. விஷயம் சரி உண்மைதான். அப்ப இந்த மாதிரி பாருங்க, இதுதான் சாக்கிர் நாயக்கா அவரே கூத்து. நான் சொன்னேன் சேர்த்து குளிக்குள்ளின்னு இன்னொன்னு போற ஒண்ணும் இல்லை. ஒருத்தன் கேள்வி கேட்கிறான், உங்களோட பெரிய கூடான உங்களோட மார்க்கம் இல்லை, எத்தனை பிரிவு உண்டைக்கு அப்படின்னு கேட்க, இவர் இல்ல பிரிவு இல்ல, ஒரு விஷயம் இருக்குது உங்ககிட்ட யாராவது வந்து நீங்க யாருன்னு கேட்டா முஸ்லீம் சொல்லிடுங்க. தப்லீகு தவ்ஹீது சுன்னத்து ஜமாத்தி சாதிரி காதிரி சாஃபின்னு சொல்லாதீங்க, முஸ்லீம் சொல்லுங்க. எல்லாரும் ஒரு கூட்டம் தாங்கிறார், இது சரியா? அப்ப எல்லாரும் அப்படி சொல்லிட்டு ஒரு கூட்டமா? அப்ப இந்த மாதிரி மார்க்க அவருக்கு குர்ஆன் அது தெரியாது. சும்மா ஒரு ரெண்டு மூணு ஆயத்தை பாடமாக்கி வச்சுக்கிட்டு கடந்து உலகத்தை சுத்திட்டு வாராரு. மார்க்க விஷயம் அவருக்கு தெரியாது. மார்க்க விஷயம் சொல்லணும் குர்ஆன் ஹதீஸ் படிச்சவங்க. இந்த மாதிரி இந்த சாக்கிய நாயகாவை பத்தி அவரு பேசிருக்கா வாட்ஸ்அப்ல வந்திருக்குது. அதனால சகோதரர்கள் சும்மா அவரோட பயான்களை கேட்டு மயங்கி அவரை பெருசா தூக்கி அப்படி ஒண்ணு நினைக்காங்க, ஒண்ணும் இல்லை. இப்படி நிறைய பேர் இப்ப உருவாகி இருக்கிறான். அந்த இந்தியாவில் பாசித்துண்டு பேசுறாரு, கண்ணீர் வடிக்கிறாரு, பார்த்தா பச்சை வழிகேடு. என்ன வழிகேடு? அல்லாஹ் இறக்கியதை கொண்டு தீர்ப்பு கிடையாது. அவன் யாரு? காஃபிர் இல்லையா? அல்லாஹ் சொல்றான் அவருடைய எல்லாரும் முஸ்லீம். தொழுறவனும் முஸ்லீம், தொழாதவன் முஸ்லீம், கபரு வணங்கி முஸ்லீம், முழு பேரும் முஸ்லீம் தான். அப்ப அல்லாவுடைய தீர்ப்பு எங்க வருவது? ஏன்னா முதலாவது இந்த தீர்ப்பு என்ன செய்யப்படும்? ஒழிச்சு கட்டப்படும். தீர்ப்பு விட்டுருவாங்க, அதுக்கப்புறம் அப்படி வந்து தொழுகை விடுவாங்கன்னு. இந்த பாருங்க தீர்ப்பு எங்க இருக்குது? தலைகீழாகத்தான தீர்ப்பு கொடுவாங்க. அந்த பத்துவா கொடுத்தீங்க ஜம்மியத்துல மாவால பெண்ணா தொழுகை பள்ளியில சின்னத்துண்டு அப்ப இந்த மாதிரி நீ உலகத்து நிறைய நடக்குது. இதுதான் சாக்கு நாயக்காடை. இது வேற ஒண்ணு, இவரே போல ஒரு ஆள் முந்தியிருந்தாரு, தீதாண்டு. அவரும் இந்த மாதிரி உலகத்தில் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு, ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்ப இஸ்லாம் குர்ஆன் ஹதீஸோட நாம் நின்று கொள்ளணும், அதுதான் எங்களுடைய மார்க்கம். அதுல அறிவுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்கள் வந்தாலும் நாங்கள் அறிவை பயன்படுத்தக்கூடாது. இப்போ பிஜே அவங்கெல்லாம் அறிவை பயன்படுத்த அதிகமான ஹதீஸ்களை நிராகரிக்கிறாங்க, நாங்கள் அப்படி போகக்கூடாது. சஹிஹான ஹதீஸ் வந்துட்டுன்னுச்சுன்னா ஏற்றுக்கொள்ள வேண்டியதான். குர்ஆன் ஆயத்து அறிவுக்கு மாற்றமாக இருந்தாலும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியதான். அப்படி இருக்கீங்க பாருங்க, ஆற்று தண்ணி ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு கண்டுபிடிக்கலாம். ஆற்று தண்ணி அப்ப குடிக்க நல்ல நோய்க்கு மருந்து, உடம்புக்கு நல்ல இது சக்தி, நல்ல திடகாசமா இருக்கலாம். ஆனா குர்ஆன்ல இருக்கிறது ஒரு யுத்தத்துக்கு போகும்போது ஒரு நபி சொன்னாங்க, இந்த ஆற்று தண்ணிய குடிக்காதீங்க. கொஞ்சம் பேர் தண்ணிய குடிக்கிட்டாங்க. குடிச்சா அங்கிட்டு நடக்கும் ஏதாவது ஒன்னும் ஏதாவது பலகீனமாகி அவங்க இந்த யுத்தத்துக்கே போவன்ட்டுட்டாங்க. அப்ப போதுங்க பயன் அவங்களுடைய இது விஞ்ஞானத்துக்கு மாற்றம். ஆற்று தண்ணி குடிச்சா சக்தி கண்டுபிடிச்சி, ஏன்னா அதுல பாரு உங்களோட குர்ஆன்ல இருக்குது சக்தி கலந்துட்டாங்கண்ணா. என்ன செய்யறது இதுக்காக வேண்டி? குர்ஆன மாதிரி வரலாறு இருக்கும், செய்யலாம் இல்லாமலும் இருக்கலாம்னு சொல்லலாமா? சாக்கிர் நாயகாவ போல சொல்ல, நாம நம்பிட்டு போக வேண்டியதான். அறிவை பயன்படுத்த போனால் எல்லாம் இல்லாம போயிடும். இப்படி குர்ஆன்ல நிறைய வசனங்கள் இருக்குது, அறிவு ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது. பாருங்க பிஜே சொல்ற, மூசா நபி ஒரு முறை குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க, கொடுப்பெல்லாம் வச்சுட்டு ஒரு கல்லு தூக்கிட்டு பறந்து. பிஜே சொல்றாரு, இது ஹதீஸா? இது கல்லும் உடுப்ப தூக்கிட்டு போக மாட்டு கேட்கிறாரு, பறக்க மாட்டு கேட்டு ஹதீஸ மறுக்கிறாரு. அப்ப நாம கேட்டா குர்ஆன்ல இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குதே என்ன? அல்லாஹு தஆலா சொல்ற, அந்த மலைக்கு மேல இருக்கக்கூடிய சில பெரும் கற்கள் அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் உருண்டு விழுகின்றன கீழே ஒரு குர்ஆன்ல. கிட்டது கல்லுன்னு விழுந்த கொஞ்சம் வருஷத்துக்கு முந்தி கண்டிசைட்ல தெரியும் தானே, இன்னும் அந்த கல் கிடக்குறாம ஓட்ட போன கல் காரு அரியுது வீடு வீடு எல்லாம் இல்லாமலே வைக்குது. அப்ப ஏன் உருண்டு விழுகுது? அல்லாஹ் சொன்னா அச்சம் மின் ஹஷியத்தில்லான். அப்ப பிஜே காட்டா குர்ஆன்ல ஒரு சந்தேகம் இருக்குது, இந்த கல்லு விழுந்திருக்குது பயத்தினால, அச்சம் எப்ப வரும்? உள்ள இருந்தா கல்லுக்கு உள்ள இருக்குதா? உள்ள இருந்தா ரத்தம் வேகமா ஓடிக்கிட்டு இருக்கணும், கல்லுக்குள்ள ரத்தம் இருக்கான்னு கேட்டு அப்ப அந்த ஆயத்தம் இல்லைன்னா என்ன செய்யறது? இந்த மாதிரி சில மடக்கூட்டங்கள் உண்டாகுறாங்க. மூசா நபி கல்லுக்கு அடிச்சாங்க, ஏழு இடத்துல தண்ணி, அது எப்படி கல்லுக்குள்ள எப்படி தண்ணி வரும்? கம்பால் அடிச்சா தண்ணி வந்துடுமா? அப்போ மூசா நபி கடலுக்கு அடிச்சது ஏற்றுக்கொள்றது கஷ்டங்கிறாரு சாக்கிர் நாயகா. அப்ப அந்த மாதிரி பிஜே இந்த குர்ஆன்ல அடிச்ச ஏழு என்ன செய்யறது? இதுல கை வைப்பாங்களா? இதுகளில் கை வைக்க மாட்டோம். ஹதீஸ் எல்லாம் கை வைக்கிறாரு பிஜே, ஆனா அவரு குர்ஆனையும் கை வச்சு விட்டாரு. இப்படி இருக்குது. அதுல மூல மனுஷனுக்கு தேவை சிந்திக்கணும். அல்லாஹு தஆலா அஃலாயத்தை தப்பரும் குர்ஆன், குர்ஆனை இவர்கள் சிந்திக்கின்றார்கள் இல்லையா என்று அல்லாஹ் கேட்கிறான். குர்ஆனை சிந்திக்கணும் அல்ல என்ன அறிக்கை பார்க்கணும், அந்த மாதிரி நடக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். அப்படி இல்லாம அதை சிந்திச்சு சிந்திச்சு அறிவுக்கு மாற்றமா இருக்கு என்று அதை மாற்று கருத்து கொடுக்கறது தூக்கி வீசுறதுக்கு அல்லாஹ் சொல்ல இல்ல. அப்ப அந்த வகையில இதுதான் இந்த சாக்கிர் நாயக்காவுடைய இது. இந்த மாதிரி அவளை பெருவாழ்வி வாத பீசுகளை கேட்டு பாருங்க, கேட்டா நிறைய பிள்ளைகள் உங்களுக்கு கண்டுபிடிக்கலாம். அப்ப இதுதான் அவருடைய அந்த விஷயம். நேரத்தில் சொன்ன அந்த ஹதீச மறந்துடாங்க, எல்லா உம்மத்திலே எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும், பகிரங்கமா செய்யக்கூடிய தவிர வேறு என்ன சந்தேகங்கள் சம்பந்தமா இருந்தா கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளும்.